Honorable Arshana Rajakarna, you have 16 minutes.
Thank you. Omati Suti Mulasana Rudakaru Mantisumani. Tama Kanagatu Kiyanne Ada Me Pasku Prahare Pilibandava Me Karana Vadi Andupakshe Niyojane Karana Kisima Mantri Varek. Vagakiyavana Amati Varek Kitiyanantamai Hunda. Vagakiyana Amati Varek Nimi. Parliamentu మంత్రివరేక్ ఆండు పక్షేనే మితన ఇతామ కనగాటు కియను పార్లమెంటు వివాదేక ఏవగేమ సామాన్య వివాదයක් నేమే మేక రటే వెదగత్మ మాతృకావ మే రటే వెదగత్మ మాతృకావ కథా కర్నకొట ఆండు పక్షేట తీన ఊమనావ దెన్ ములు రటటమ హెలివేన ఆండు పక్షే మేక సత పహకట గణం గన్నే మన్ దన్నో కతికిన్ కీప దెనేక్ మ తవ కథా కరన్ హిటియా ఆండు పక్షే కతికిన్ తమంగే కథావన్ కరన్ నవత్ ఎవిల్ల నే ఏమ నతత్ మే పార్లమెంటు తుల మే వగ కియన మంత్రి వరేన్ నం ఆండువక్ నం మే నియోజనయక్ తియెన్నో తామ కనగటు కియన్న అద ఆండువ నియోజనే కరణ మే మోతే ఆండువ నియోజనే కరణ మే మోతే వితర నమే దెం పౌగ్య కతావ కరద్ది ఆండువ నియోజనే కరణ ఏక మంత్రి వరేక్వత్ మే సభా గబ తుల సిటిన్నే నత ఇతామ కనగటు కెసే వెతత్ దెన్ మే అద మే దరణ ఉత్సాహయమ తమై మే ఊమనామ తమై తియెన్నే మేం పాస్కు ప్రహారే వగకీయుత్తో హోయన్న మే పార్లమెంటు మే ఆండుపక్షే నియోజనే కరణ అయట తీయనవా నం ఊమనావక్ ఏ ఊమనావమ తమై తీయన్నే దెన్ అద మే రజయట మొకద అద మేగొల్ల పార్లమెంటు వెత్ నే రజయ కిసిమ ఊమనావకుత్ నే రజయ కిసిమ ఊమనావక్ నే మే పాస్కు ప్రహారే పిలిబందవ కటియుతు కరన్ అపి దెక్క ముల ఇనమ్ కరే బొరువ ఎదా బలేట ఆవే మట తవం మతకై అద వగే మమ అత్తనగల్ల రజమా విహారే వైద్య సాయనయక్ కరా ఏ ఏ దవసే ఏ వైద్య సాయనే కరన ఆరంభ కరన కొట తమై అపిట దనగన లబుని మే వగే ఇతామ కనగాటు దాయక తత్వయక్ వే రటే ఏతి వేలా తీనవా కిలా ఏ అవస్థావేది మా నియోజనే కరన గంపా దిస్త్రిక్కేత్ మా నియోజనే కరన గంపా దిస్త్రిక్కేత్ కటువ పిటి ఏ ప్రహారයක් సిద్ధు වෙලා කියලා දැනගන්නකොට ඒ මගේ නියෝජිතයින් අපේ පලාපාලන മന്ത്രിවරුන් අපිව දැනුවත් කරාම් අත්තනගල්ල රජමා විහාරේ ඉඳන් කෙලින්ම මම ගියේ කටුව පිටිය පල්ලෙට කටුව පිටිය පල්ලෙට යනකොට ඉතාම කනගාටුයි කියන්නේ මේ වෙලා තියෙන తత్వේ ඒ වෙලා තිබ්බ తత్వේ දිහා බලනකොට මේ මට මේ වෙලාවේ වචන వలింగ్ పేదిలి కరన్న అమారు ఎవని గట్లుకారి ఎవని అసరణ వీమక్ మే ఈ ప్రదేశవల కాథోలిక ప్రజావట సిదువెన్న సిదువున హబై దెన్ అవరుదు పహక్ గత వేలా తీయను దెన్ అవరుదు పహక్ గత వేలా తీయను ఎదకొట ఎదా గోటా బేరాజపక్ష జనాధిపతి వరయా ఏ పాస్కు ప్రహారయ ప్రకాశకల్ల రటట ఎదికరే మొకద్ద రాజ్య ఆరక్షావ అనతురే రట బేరగన్న ఇన్న ఇకం పురవేసియా కౌద ఏ గోటాబే రాజపక్ష మే ఆండు వినాశకర్ల గోటాబే రాజపక్ష ఎన్న ఓని కియ హబై గోటాబే రాజపక్ష ఆవట పస్సే పాస్కు ప్రహారే పిలిబందవ కిసిమ కటియుత్తక్ సిదు కరన ఇతర తనికర దేశపాలన వాసియక్ గత్తే తనికర దే ఏకై తీన మే రటే జనతావట తీన సకే మే పాస్కు ప్రహారయ పిలిబందవ మహామొలమరుకు అనివార్యమిమ్మ ఇన్నవ నేద కియన ఏ సకే తీయను మే మిచ్చర జీవిత హానికరే బలే లబా గన్నద కియన ఏ సకే తీయను గోటాబే రాజపక్ష జనాధిపతి వరయా పత్వేలా ముఖద్ద కరే ఇస్సల్లామ దవస్ తున హతరక్ యనకొట తమంగే సహోదరే అగమతి కరన్నత్ ఇస్సల్లా మహింద రాజపక్ష వ్యక్తుమావ అగమతి కరన్న తీసల్లా తీసే దెనెక్ సిఐడి ఏకే මාරුකර ශානි අබේසේකර ඇතුළු ඒ කණ්ඩායම මේ පාස්කු ප්‍රහාරය පිළිබඳ දැන් මෙතන ආණ්ඩු පක්ෂයේ අය පෞගිය දින කීපය තුළම කිව්වේ මොකද්ද? මේ ශානි අබේසේකර ඒ වගේම රවී සෙනිවරත්න මේ කණ්ඩායම ඒ අයගේ පරීක්ෂණ හරියට කරපු නැති හින්දා තමයි මේක කරගන්න බැරි වුණේ කියලා. ඉතා වක්කීමෙන් කියන්නේ මේ සිද්ධිය, මේ මාවනැල්ල බුදු පිළිම සිද්ධිය ගැන විමර්ශනය කරද්දි, ඒ වගේම වනාතවිල්ලුව බෝම්බය හොයාගත් මේ හැම අවස්ථාවකදීම ශානි අබේසේකර ඇතුළු ඒ කණ්ඩායම මේ අද මම මේ වෙලාවේදී සභාගත කරනවා. මේ හැමේ තියෙන්නේ ඉතා පැහැදිලිවම මේ පරීක්ෂණ වාර්තාවන්. ඒ පරීක්ෂණය දිගින් දිගටම සිදු කරලා ඒ එතුමාට කරන්න පුළුවන් උපරිමය කරා, එතුමාට කරන්න පුළුවන් උපරිමය කරා, ඒ ඉහළ නිලධාරීන්ව දැනුවත් කරන්න ඒ අවශ්‍ය කටයුතු සියල්ලම සිදු කරා. හැබැයි අපිට පේනවා මේක කරන්න ඉඩ හැරියදෝ කියන සැකේ. මෙවැනි විනාශයක් කරලා හරි නැවත බලයට එන්න ඕනේ කියන ඒ අපේක්ෂාවෙන් මේව මගහැරියද? එහෙම නැත්නම් මෙන්න මේ කටයුතු සිදු කරද්දී යම් රාජපක්ෂ හිතවාදීන් පිරිසක් මේ ආරක්ෂක අංශවල ඉඳලා මේක සැලසුම් කරාදෝ කියන ගැටලුව පිළිබඳව සැකයක් තියෙනවා. ඒකයි අද අවුරුදු පහක් ගත වෙලා, මොකද අපේ පොලිසිය, අපේ හමුදාව ඉතාම දක්ෂතම පොලිසියක් හමුදාවක් තියෙනවා. ඒකෙන කිසිම සැකයක් නැහැ. පොලිසියට ඒ දේශපාලන ශක්තිය ලැබුණොතින් අනිවාර්යෙන්ම ඒ අවශ්‍ය සැකකරුවන් අල්ලනවා. හැම වෙලේම පොලිසියට දේශපාලන ආස්තියකින් යම් බාධාවක් කරාද අන්න ඒ වෙලාවේ තමයි ඒ වැරදකරුවන් අල්ලගන්න බැරි වෙලා තියෙන්නේ. ඒකයි ඇත්ත. එතකොට දැන් අපිට තියෙන ලොකුම ගැටලුව තමයි, ලොකුම සැකේ තමයි අවුරුදු පහක් ගත වෙලත් මේ පිළිබඳව අවසාන විමර්ශනයක් සිදු වෙලා නැත්තේ. ඒ සත්‍ය හොයාගන්න බැරි වෙලා තියෙන්නේ වෙන කිසිම හේතුවක් හින්දා නෙමෙයි, දේශපාලන මැදිහත් වීමක් සිදු වෙනවා කියලා. අද රනිල් වික්‍රමසිංහ රාජපක්ෂ ආණ්ඩුවක් තියෙනවා. එතකොට රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිවරයා අගමැති වෙලා ජනාධිපති වෙලා මේ රටට කී වතාවක් කියලා තියෙනවද පාස්කු ප්‍රහාරයේ සැබෑ වැරදිකරුවන් හොයනවා, ඒකට අවශ්‍ය පරීක්ෂණ සිදු කරනවා, ඒ ස්වාධීනව කටයුතු කරනවා කියලා ස්කොට්ලන්ඩ් යාඩ් ගේනවා කිව්වා. ස්කොට්ලන්ඩ් යාඩ් දැන් කොහෙද? මේ රාජ්‍ය තාන්ත්‍රිකව සම්බන්ධතා තියෙන ජාත්‍යන්තර වශයෙන් විශාල ගනුදෙනු වලට කරන පුද්ගලයෙක් හැටියටනේ රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිවරයාව යම් පිරිසක් හඳුන්වන්නේ. එතකොට ඒ ජාත්‍යන්තර සම්බන්ධතා තියෙනවා නම් මේ සැබෑ වැරදිකරුවන්ව හොයාගන්නව අනිවාර්යෙන් ඌමනාවක් තියෙනවා නම් ඇයි රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට මේ ජාත්‍යන්තර සහයෝගය ඇතිව ස්කොට්ලන්ඩ් යාර්ඩ් වෙන්න පුළුවන්, FBI වෙන්න පුළුවන්, එහෙම නැත්නම් වෙනත් සංවිධාන වෙන්න පුළුවන්, ඒ අයගේ සහයෝගය ඇතුව මේකට කටයුතු කරන්න ඇත්තේ? ඒකට ඌමනාවක් නැති නිසා එතුමාටත් වෙලා තියෙන්නේ අද ඒ කණ්ඩායම ආරක්ෂා කරන්න. අද මේකට වගකිවයුත්තොත් එකට ආණ්ඩු කරන්න වෙලා තියෙන. එතකොට කොහේද හොරු අල්ලන්නේ? එතකොට කොහේද මේකේ වැරදිකරුවන් අල්ලන්නේ? ඒක කවදාකවත් වෙන්නේ නැහැ. ඒකේ වැරදිකරුවන් එක්ක අද ගනුදෙනු කරනකොට, ඇමතිගම් වල ඉන්නකොට, එකට කැබිනට් මණ්ඩලයේ ඉන්නකොට, එකට ආණ්ඩු කරන්න සාකච්ඡා කරනකොට, ඉදිරියේදී එන ජනාධිපතිවරණයට ඒ පොට්ටුවේ සහයෝගය ලබා ගන්න උත්සාහ කරනකොට ජීවිතේට විශ්වාසයක් ඇති වෙන්න පුළුවන්ද මේ රනිල් රාජපක්ෂ ආණ්ඩුවෙන්? එහෙම නැත්නම් රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිවරයාගෙන් මේකට සාධාරණයක් ඉටු වෙයි කියලා? මේකට සාධාරණයක් ඉටු වෙන්න කිසිසේත්ම හැකියාවක් නැහැ. ඒකයි ඇත්ත තත්වේ. එහෙනම් අද අපේ රටේ ජනතාවට විශ්වාසය අහිමි වෙලා තියෙනවා. කාදිනල් තුමා මේ අවුරුදු පහක් ඉදිස්සේ කීපාරක් මේ වෙනුවෙන් පෙනී හිටියද? කීපාරක් මේ වෙනුවෙන් පෙනී හිටියද? එතුමාට කළ හැකි උපරිමය එතුමා කරන. එතකොට මම මේ වෙලාවේදී සාධාරණයක් මේ ආණ්ඩුවෙන් ඉල්ලන්න බැරි වුණාට අපි විශ්වාස කරනවා මේ ආණ්ඩුව තව මාස කිහිපයකට සීමා වෙලා තියෙනවා. පෝය කිහිපයකට සීමා වෙලා තියෙනවා. එහෙනම් අපිට තමයි තියෙන්නේ වගකීම. ඉදිරියේදී සජිත් ප්‍රේමදාස මැතිතුමාව මේ රටේ නායකයා කරලා සමගි ජන බලවේග ආණ්ඩුවක් හදනකොට අපි කොහොමද මේ පරීක්ෂණ කරන්න කියන එක ඉතා පැහැදිලිව ප්‍රකාශ කරලා තියෙනවා. ඒක ලිඛිතව ප්‍රකාශ කරලා තියෙනවා කාදිනල්තුමාට. රටට මේ පාර්ලිමේන්තුවට මේ රටට එලි කරලා තියෙනවා අපි කොහොමද කරන්න කියලා. අපි ඉතා පැහැදිලිවම ඒ කටයුත්ත කරන්න ඒ වගකීම අපි බාරගන්න. කොටින්ම කිව්වොතින් මේ ආණ්ඩුවට හැකි වෙලා නැහෙනේ. මරණ කීයක් වෙලා තියෙනවද කියලාවත් හරියට කියන්න. මරණ කීයක් සිදු වෙලා තියෙනවද කියලා කියන්න පාස්කු විරුධින ප්‍රාගයෙන් බියගිය සංඛ්‍යාව ජනාධිපති පරීක්ෂණ කොමිසම් වාර්තාවේ කියනවලු 271ක් කියලා. පාර්ලිමේන්තු විශේෂකාරක සභාවේ කියනවලු 277ක් කියලා. මලල්ගොඩ වාර්තාවේ කියනවලු 259ක් කියලා. මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා කියනවලු 315ක් කියලා. මෙන්න මේ වගේ විකාරයක් වෙලා තියෙන්නේ. මේ වගේ විකාරයක් වෙලා තියෙනවා. අද ඒ වන්දි මුදල් ටික ලබා දෙන්න කටයුතු කරලා නැහැ. වන්දි මුදල් ටික ඇයි වන්දි මුදල් ටික හරියට ක්‍රියාත්මක කරලා ඒව ලබා දෙන්න කටයුතු කරලා නැත්තේ? අනිත් එක ඒ ලැබිච්ච මුදල් ප්‍රමාණය රුපියල් ලක්ෂ 10ක් ජීවිතහානියකට, ඒ වගේම තව ලක්ෂ 5ක්. එතකොට මෙන්න මේ රුපියල් ලක්ෂ 5කට තුවාල ලැබු පුද්ගලෙක්ට ලක්ෂ 5ක් මොනවා කරන්නේ? මියගේ පුත්‍රයා ලක්ෂ 10ක් මොනවා කරන්නේ? හැබැයි අපි අකමැති දෙයක් තමයි එදා අරගලයේ සිදු වුණේ. අපි ඉතා පැහැදිලිව මේක කියන්න ඕනේ. අපි විශ්වාස කරන්නේ නැහැ කාගේවත් ගෙවල් ගිනි තියෙන එක සුදුසුයි කියලා. ඒ ආණ්ඩු කරත් මන්ත්‍රීවරයෙක්ද, එහෙම නැත්නම් වෙනත් කරේද, එහෙම නැත්නම් කුඩුකාරයෙක්ද, කාගේ වුණත් ගෙවල් ගිනි තියලා විනාශ කරන එකට අපි එකඟ වෙන්නේ නැහැ. හැබැයි මේ ආණ්ඩු පක්ෂ නියෝජනය කරන පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන ඒ මන්ත්‍රීවරුන්ට ඒ තමන්ගේ වන්දිය මිලියන ගණනක්, පොඩි ගණන් නෙමෙයි කෝටි ගණනක් ලැබුණා. මේ ආණ්ඩු නියෝජනය කරන මන්ත්‍රීවරුන්ට කෝටි ගණනක් මුදල් ලැබුණා තමන්ගේ ගෙදර ගිනි තිබ්බා කියලා, එහෙම නැත්නම් වෙනත් හානියක් වුණා කියලා. ඒ අයට වන්දියක් ලබා දුන්නේ හොඳයි, ගැටලුවක් නැහැ. නමුත් ඇයි මේ පාස්කු ප්‍රහාරය අයට සාධාරණයක් ඉටු වෙන්නේ නැත්තේ? ඇයි මේ පාස්කු ප්‍රහාරයට ලක් වෙච්ච අයට සාධාරණ වන්දියක් ලබා දෙන්න කටයුතු කරන්නේ නැත්තේ? ඒ ඒ ඒ එක හැන්දකින් මේ පාර්ලිමේන්තුවේ ආණ්ඩු පක්ෂයේ අයට බෙදනකොට තවත් හැන්දකින් තමයි මේ පාස්කු ප්‍රහාරයේ වින්දිතයන්ට බෙදන්නේ. ඒක සාධාරණ නැහැ. ඒක සාධාරණ නැහැ. අනිත් එක මේක උනේ අවුරුදු 5කට කලින්. අරගලේ උනේ අවුරුදු 2කට කලින්. හැබැයි ඒ අරගලේ වෙච්ච අයට නම් සාධාරණේ මේ වෙනකොටත් ඉතු වෙලා තියෙනවා. අවුරුදු 5කට කලින් වෙච්ච දේ තාම නැහැ. නමුත් අවුරුදු 2කට කලින් වෙච්ච දේ මේ වෙනකොට සිතා සතුටින්. ඒ කියන්නේ මේ ප්‍රොෆිට් ලැබිලා තියෙන ප්‍රොෆිට්. ඒ කියන්නේ තමන්ගේ ගෙදරත් හදාගෙන තව කීයක් හරි සාක්කුව දා ගන්න පුළුවන් වෙලා තියෙනවා. ඒකින්ද මෙන්න මේ වගේ තත්ත්වයක් ඇති වෙලා තියෙනවා.
ආනරබල් මෙම්බර් you have 2 more minutes.
අපි මේ වෙලාවේ ඉතා පැහැදිලිවම කියනවා සමගි ජන බලවේග රජයක් තුලදී අපි ජාත්‍යන්තර සහයෝගය ලබා ගන්නවා මේ සාධාරණීයට කරන්න. ජාත්‍යන්තර සහයෝගය ඒ විශේෂඥ දැනුම ඒ වගේම ඒ ජාත්‍යන්තර සංවිධාන ස්කොට්ලන්ඩ් යාඩ් වෙන්න පුළුවන්, FBI වෙන්න පුළුවන්, ඒ ඇතුළු වෙනත් සීලුම දෙනා එකතු කරගෙන මේ විශ්වාසය ගොඩනගාගෙන තමයි අපි බලාපොරොත්තු වෙන්නේ සමගි ජන බලවේග රජයක් තුලදී මේ සාධාරණ ඉටු කරන්න. අපි ඉතා පැහැදිලිවම කියනවා ජාත්‍යන්තර සහයෝගය අනිවාර්යෙන් අවශ්‍යයි මේ විශ්වාසය ගොඩනගා ගන්න. ඒ ජාත්‍යන්තර විශේෂඥ දැනුම අවශ්‍යයි මේ සාධාරණ ඉටු කරන්න. මේ සාධාරණ ජාත්‍යන්තර වශයෙන් සහයෝගය අරගෙන කවුද මේ සැබෑ අබුහින් මහමොලකරු, කවුද මේ අබුහින්, ඇත්තටම කවුද මේ ප්‍රහාරය පිටිපස්සේ හිටියේ, ඇත්තටම කවුද මේ ප්‍රහාරය මෙහෙව්වේ සැලසුම් කරේ, කවුද මේ අබුහින් මේ ප්‍රහාරය ඉක්මන් කරන්න ඕන කියලා ප්‍රකාශ කරපු, මෙන්න මේ හැම කාරණාවක් පිළිබඳව අපි ප්‍රකාශ කරනවා, අපි කටයුතු කරනවා. සාරා ජැස්මින් මේ දෙතුන් වතාවක් DNA එක පරීක්ෂණවලදී එහෙම කෙනෙක් මිය ගිහිල්ලා නැහැ කියලා ආපහු පරීක්ෂණ කරලා ඊට පස්සේ ඒ DNA පරීක්ෂණයෙන් මිය ගියා කියලා ප්‍රකාශ කරනවා, විශ්වාස කරන්න පුළුවන්ද? විශ්වාස කරන්න බෑ. ඒකයි අද ජාත්‍යන්තර දැනුමක් තියෙන ජාත්‍යන්තර උපදේශකයින් එක්ක ජාත්‍යන්තර පරීක්ෂණයක් එක්ක අපි මේ ඉටු කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. ඒ කටයුත්ත කරන්න සමගි ජන බලවේග රජයක් සජිත් ප්‍රේමදාස මැතිතුමාගේ නායකත්වයෙන් ඉටු කරනවා කියන එක ප්‍රකාශ කරමින් මම නිහඬ වෙනවා. බොහොමත් ස්තුතියි.
Honorable Ali Sir Maulana, you have 10 minutes.
Thank you, Honorable Chairman. Bismillahir Rahmanir Rahim. உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று மேற்கொள்ளப்பட்ட மிளைச்சத்தனமான தாக்குதலுக்கு 5 வருடங்கள் பூர்த்தியாகி உள்ளன. இத்தாக்குதல் தொடர்பாக விசாரணைகள் பல மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவ்விசாரணைகள் உரிய முறையில் இடம்பெற்றுள்ளவனையா என்பதும் அவ்வறிக்கைகளின் விதப்புரைகள் நடைமுறைப்பட்டுள்ளதா என்பதும் பிரச்சினைக்குரியதாக இன்னும் இருக்கின்றது. அதேவேளை இத்தாக்குதல் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை எந்தவிதமான நீதி நிறைவேற்றப்படவும் இல்லை. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ள சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு போதிய அளவு முன்னுரிமை கூட வழங்கப்படவும் இல்லை. இத்தாக்குதல் பற்றிய உண்மையான வெளிப்படுத்துவதும் குற்றவாளிகளை இனங்காண்பதும் தொடர்ச்சியாக காலம் தாழ்த்தப்பட்டு வருகின்றமையினால் அல்லது புறக்கணிக்கப்பட்டு வருகின்றமையினாலும் இத்தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி இன்னமும் மர்மமாக இருப்பதனாலும் இத்தாக்குதல் தொடர்பான உண்மைகளை வெளிக்கொணர்ந்து அதன் மூலம் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதே இந்த சந்தர்ப்பத்தில் எம் அனைவரனது முதன்மையான செயற்பாடு என்ற அடிப்படையில் தான் இன்று கௌரவ நிரோஷன் பெரேரா அவர்களால் பிரேரிக்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்ட இந்த ஒத்திவைப்பு பிரணை மூலம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவைக்கு தலைமை தாங்கும் கௌரவ தலைவர் அவர்களே, சாந்தி சமாதானத்தை நிலைநாட்டு மார்க்கமான இஸ்லாத்திற்கு முரணான கொள்கைகளை கொண்ட வெறும் இஸ்லாமிய பெயர் தாங்கிய ஈன பிறவிகள் பல பல்வேறு காரணங்களுக்காக மூலச்சலவை செய்யப்பட்டு அவர்களால் அரங்கேற்றப்பட்ட மிளைச்சத்தனமான தாக்குதல் காரணமாக உயிரிழந்த ஆன்மாக்களது உறவுகளுக்கும் காயமடைந்த உடல் உறுப்புகளை கூட இழந்த நிலையில் இன்றும் வழிகளோடு வாழ்க்கை நடாத்தும் அத்தனை அப்பாவி உறவுகளுக்கும் அனுதாபங்களையும் கவலைகளையும் இந்த உயரிய சபையிலே நாங்கள் அனைவரும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். தாங்கள் பின்பற்றும் மார்க்கங்களிலே சக மனிதனை எவ்வாறு அன்புடனும் சகோதர வாஞ்சையுடனும் மனித பண்புகளோடும் மதித்து நடத்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியுள்ள நிலையில் இவர்களது மிளைச்சத்தனத்தை எந்த ஒரு மனிதனும் என்றுமே மன்னிக்கவோ நியாயப்படுத்தவோ மறந்துவிட்டு கடந்து போகவே முடியாது. தலைவர் அவர்களே, அவர் அவர்களது மார்க்கத்தை இறைவனது வழிகாட்டல்களையும் கடைபிடித்து வாழும் எவரும் இவ்வாறான மிலைச்சித்தனத்தினையும் குறிப்பாக இறை வழிபாட்டு தலத்திலே வணக்க ஈடுபாட்டில் கலந்து கொண்டிருந்த குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள், நோயாளிகள் என எந்த பாகுபாடும் இல்லாமல் இரக்கமும் காட்டாமல் கொலைவரியை அரங்கேற்றியமே எந்த ஒரு மனித பிறவியும் அங்கீகரித்து விடமாட்டான். அன்றைய நாளிலே மட்டக்களப்பு ஜியோன் தேவாலயம் மற்றும் வைத்தியசாலை மரண வீடுகள் என நான் எல்லா இடங்களுக்கும் சென்ற வேளை அப்போது நாங்கள் எதிர்கொண்ட அந்த வழி என்றுமே என் நெஞ்சை விட்டு அகலாது. இஸ்லாம் ஒருபோதும் கொலை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் மார்க்கம் கிடையாது. அமைதி, சமாதானம், சகோதரத்துவத்தை, மனிதநேயத்தை, அன்பை, அனைத்து மனிதர்களையும் மதிக்கும் பண்பை போதிக்கும் ஒரு மார்க்கமாகும். இவ்வாறான உயரிய மார்க்கத்தில் அடிப்படைவாத சித்தாந்தங்களை பின்பற்றி பிளவுகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்த ஒரு குழுவினரை இவர்கள் தொடர்பில் எமது பிரதேச மக்கள் விழிப்படைந்து அவர்களை ஆரம்பத்திலேயே அடையாளம் கண்டு புறக்கணித்தது மாத்திரமல்ல, அவர்களை அடையாளம் காட்டி நடவடிக்கை எடுங்கள் என்று கூட பலமுறை சொன்ன போதிலும், ஆனால் உங்களுக்கு தெரியும், அவர்களை ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் விட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே அவ்வாறான நிலையிலேதான் தற்போது வெளியாகி உள்ள பல தகவல்களை கொண்டு பார்க்கும் பொழுது அவர்களை அடையாளம் கண்ட சில தீய சக்திகள் சிறுபான்மை சமூகங்களை குழப்பி குளிர்காயவும் அதன் ஊடாக தமது அற்ப அரசியல் சுய இலாப நலனுக்காக பகடைக்காயாக பயன்படுத்த முனைந்திருக்கின்றனர் என்பதும் இப்போது கண்கூடாக காணப்படுகிறது. இது வேதனைக்குரிய விடயமாகும். பாதுகாப்பு தரப்பினர் இவ்விவகாரத்தில் சோரம் போயுள்ளனர் என்ற பாரிய குற்றச்சாட்டு இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சாபக்கேடான சிந்தனை கொண்ட தீவிரவாதிகளும் அடிப்படைவாதிகளும் அந்தந்த சமூகங்களில் இருந்தும் அமைதியை விரும்பும் மக்களை கொண்ட நாட்டில் என்றும் தலை தூக்கி விடாமல் அத்தனை பேரும் விழிப்புடனும் பொறுப்புடனும் செயலாற்றி இருக்க வேண்டும். இந்த சம்பவத்தின் ஊடாக பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும். வைத்தியசாலைகள், வணக்கஸ்தலங்கள், பெண்கள், சிறுவர் சிறுமியர்கள் அநியாயமாக கொலை செய்வது ஒருபோதும் மார்க்கம் என்ற பெயரில் சாத்தியமற்ற ஒன்றாகும். இங்கு முட்டாள்களின் மூலமாக ஒரு பாரிய சதி அரங்கேற்றப்பட்டு உள்ளது. இவ்விடயத்தில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று நம்பிக்கை துளிர்விடக்கூடியதான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். மூளை சலவை செய்யப்பட்ட இவ்வாறான கீழ்த்தரமான சிந்தனை கொண்ட முட்டாள்களது தாக்குதலை அற்ப அரசியலாக்காமல் இன்னும் தாமதிக்காமல் இந்த நீதியை மறுக்கப்படாமல் இதன் பின்புலம் வெளிப்படுத்தப்பட்டு உண்மையான குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதுவே பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நீதியாகவும் ஆறுதலாகவும் அமையும். தலைவர் அவர்களே, இரு சமூகங்கள் இந்த அக்கிரம செயற்பாட்டின் காரணமாக பாதிக்கப்பட்டு உள்ளது. அப்பாவி மக்களின் உயிர் அநியாயமாக பறிக்கப்பட்ட அதேவேளை ஒரு சொற்பமான சில முஸ்லிம் பேர் தாங்கிகள் செய்த இந்த கீழ்த்தரமான செயலினால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டு வஞ்சம் தீர்க்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். நூற்றுக்கணக்கான அப்பாவிகள் சிறையில் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டது. எதிர்காலத்தையே அவர்கள் துளைத்து நிற்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே முஸ்லிம்களது உடைமைகள், உயிர்கள் இனவாத கும்பல்களால் துவசம் செய்யப்பட்டன. தன்னை ஒரு முஸ்லிம் என அடையாளப்படுத்தக்கூடிய முடியாத ஒரு அச்சமான சூழலில் கூட அப்போது இருந்த அப்பாவி மக்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். உண்மையிலேயே ரைட் ரெவரன்ட் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் கோரும் நீதியான விசாரணைகளை நாங்கள் அனைவரும் கோரி நிற்கின்றோம். இந்த பாதக செயலின் பின்புலத்தில் உள்ள அத்தனை கரங்களுக்கும் விலங்கிட்டு தண்டனை வழங்க வேண்டும். கண்மூடித்தனமான முறையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 5 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இந்த தாக்குதல் தொடர்பான மலல்கொட குழு அறிக்கை, ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை, பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு அறிக்கை என்பனவற்றின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தவோ அல்லது அவற்றை பரிசீலனை செய்யவோ சுதந்திரமான நீதியான விசாரணைகள் மூலமாக இந்த மிலேச்சத்தனமான செயலின் மூலகர்த்தாக்கள் யார் என அடையாளப்படுத்த அரசாங்கம் இன்னும் தாமதிப்பது ஏன்? இந்த விவகாரத்தில் முழுமையான நடவடிக்கை எடுக்காமல் ஒரு தொய்வு நிலையான தன்மையை அரசும் புலனாய்வு துறையும் ஏன் பின்பற்றுகிறது என இங்கு வினவ விரும்புகின்றேன். எனவே தலைவர் அவர்களே, இந்த விவகாரம் இரு சமூகங்கள் அநியாயமாக பாதிக்கப்பட்ட நாட்டின் தேசிய பாதுகாப்பை மலினப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். 5 ஆண்டுகள் கழிந்து அப்போதைய ஜனாதிபதி அன்று மௌனம் காத்துவிட்டு இன்று வாய் திறந்து உள்ளதை பார்க்கும் போது ஒட்டுமொத்த அரசியல் பித்தலாட்ட செயற்பாடுகள் தான் மாறி மாறி அரங்கேற்ற முனைப்பு காட்டுகின்றன. இங்கு தேவை குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, குற்றவாளி என நிரூபணமாகினால் உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும். மார்க்கம் அரசியல் என்ற பெயரில் உயிர்களை பழிகொள்ள நினைக்கும் எந்த ஒரு சக்தியும் இதன் மூலமாக தலை தூக்க முடியாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மக்கள் சார்பில் கேட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.
நன்றி. ஆனரபிள் ஏ அரவிந்தகுமார்.
தேங்க்யூ சார். இன்று நாங்கள் இந்த நாட்டிலே மிக மோசமாக இடம்பெற்ற ஒரு இனப்படுகொலை, அதாவது 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த மாதத்திலே இடம்பெற்ற அந்த உயிர்நீத்த ஞாயிறு தின படுகொலை தொடர்பான விவாதத்திலே இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சம்பவமானது எமது நாட்டில் மாத்திரமல்ல, எமது நாட்டிலே உள்ள இனங்களுக்கு மத்தியில் மாத்திரமல்ல, அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள் மத்தியில் மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியிலே பேசப்படும் கண்டனத்துக்குரிய ஒரு விடயமாக அது மாறிப்போனது. அப்பாவி மக்கள், சிறுவர்கள், சிறுமிகள், இளைஞர்கள், யுவதிகள், வயோதிபர்கள் என்ற அந்த வேறுபாடின்றி மிலேச்சத்தனமாக இந்த குண்டுவெடிப்பின் காரணமாக 100 கணக்கானோர் இறந்து போனார்கள். உண்மையிலேயே இது எந்த வகையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது அதனை ஆமோதிப்பதற்கோ தயாராக இல்லை. ஏனெனில் இது பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் என்ற வகையிலே இவ்வாறு மிலேச்சத்தனமான படுகொலைகளை மேற்கொண்டவர்களை நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கவோ அல்லது அவர்கள் செய்தது சரி என்றோ சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இன்னும் கூட பல்வேறு மர்மங்கள் இதன் பின்னால் புதையண்டு போயிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி உட்பட பலருக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கியிருக்கின்றது. தண்ட பணமாக கோடிக்கணக்கான ரூபாய்களை நீதிமன்றம் தீர்ப்பாக இவர்கள் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு கூறியிருக்கின்றது. அந்த வகையிலே பார்க்கும்போது இது எந்த அளவிற்கு ஒரு பாரதூரமான விடயம் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாட்டின் ஜனாதிபதி ஒருவர், முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கூட இந்த தண்டனைக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு அவலகரமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே, பதவியின் வகுத்த காலத்திலே அவர் சரியான வகையிலே செயல்படவில்லை, தனது கடமைகளை சரியாக செய்யவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்தினால் தண்டனைக்குரிய குற்றமாக அது மாறி போயிருக்கின்றது. இன்றும் கூட அந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் ஊடாக பல்வேறு புதிய புதிய விடயங்களை, தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவை வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட இதை எவ்வளவு காலத்திற்கு நாங்கள் செய்யப்போகின்றோம் என்ற ஒரு கேள்வி எழும்பும் போது அதற்கு எவரிடமும் இருந்தும் பதில் கிடையாது. ஏனெனில் பொதுவாகவே கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால், கிறிஸ்தவ சமயத்தவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் இறைபக்தியோடு வன்முறைக்கு அப்பால் வன் செயல்களை மேற்கொள்ளாத இறை அன்பு மிக்க மக்களாகவே அவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதிலும் விசேடமாக ரோமன் கத்தோலிக்க மக்கள் இவ்வாறான சம்பவங்களுக்கு அவரிடம் இடமில்லை. இது நாங்கள் பார்க்கும் ஒரு விடயம். ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொள்ளும் ஒரு தன்மை, அனைத்து மக்களையும் சமமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு தன்மை, எல்லோருக்கும் சமத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற இடத்திலேதான் கத்தோலிக்க மக்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவரோடும் ஒரு புரிந்துணர்வு, அனைவரோடும் ஒரு சகோதரத்துவ தன்மை மிகவும் பக்திமயப்பட்டவர்கள், சாந்த குணம் படைத்தவர்கள் என்றெல்லாம் நாங்கள் கத்தோலிக்க மக்களை அடையாளம் காண முடியும். அவ்வாறுதான் அவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே மாத்திரமல்ல, உலகிலே வாழும் அனைத்து நாடுகளிலும் அவ்வாறுதான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான இந்த அகிம்சை வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மக்கள் கூட்டத்தின் மீது இவ்வாறான ஒரு பயங்கரவாத செயலை மேற்கொண்டதை நாங்கள் எந்த வகையிலும் அதனை அனுமதிக்க முடியாது. நாங்கள் வன்மையாக இதனை கண்டிக்கின்றோம். கொழும்பிலே கொச்சிக்கடை கிறிஸ்துவாலயம் என்று சொன்னால் எமது நாட்டில் மாத்திரமல்ல, உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் தெரியும். அந்த அளவிற்கு ஒரு பிரபலியமான ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயம். அந்த ஆலயம் கூட இந்த பயங்கரவாதிகளின் இலக்குக்கு உள்ளாகியதை நாங்கள் மனம் வருந்துவதில் மாத்திரம் போதாது, உண்மையிலே நாங்கள் வெட்கி தலை குனிய வேண்டும். அவ்வாறு வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு இடத்திற்கு இந்த பயங்கரவாத செயல் எம்மை தள்ளியிருக்கின்றது. நாட்டின் பல்வேறு புறங்களிலே இருந்த கிறிஸ்துவ ஆலயங்கள் இலக்கு வைக்கப்பட்டு ஒரே நேரத்தில் அனைத்து ஆலயங்களிலும் இவ்வாறு குண்டுவெடிப்புகளை மேற்கொண்டமை ஒரு திட்டமிட்ட சதித்திட்டமாகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதுதான் உண்மையும் கூட, அதுதான் யதார்த்தமும் கூட. ஆகவே இவ்வாறான இந்த வன்முறைகளை செய்தவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்களை ஏவிவிட்டவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு பின்னால் இருந்து திட்டம் தீட்டியவர்களாக இருக்கலாம், இவர்கள் அனைவரும் தண்டனைக்குரியவர்கள். இவர்களின் இந்த செயற்பாடு வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும். அவர்களின் இந்த வன் செயல்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும். அது யாராயிருந்தாலும் சரி, அவர்களுக்கான தண்டனையை வழங்க வேண்டிய ஒரு இடத்திலேதான் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இதிலே தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. நாங்கள் அனைவரும் அகிம்சையை விரும்பவர்கள், நாங்கள் அனைவரும் அமிசாவாதிகள், இம்மத்தியிலே பிளவுகளுக்கோ அல்லது வன்முறைகளுக்கோ இடம் கிடையாது. விசேடமாக நான் சார்ந்திருக்கும் மலையக மக்களை பொறுத்தளவிலே இறைபக்தி கொண்டவர்கள், கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள், அகிம்சைக்கு பெயர் போனவர்கள், வன் செயல்களை முற்றாக எதிர்ப்பவர்கள் என்ற எனது மக்கள் கூட இந்த விடயத்திலே பாதிப்புக்குள்ளானார்கள். அதில் பல இடங்களிலே இந்த காலை பூஜை, ஆங்கிலத்திலே பிரேயர்ஸ் என்று சொல்வார்கள், இது இடம்பெறும்போது தமிழ் பூஜைகள் இடம்பெறும் அந்த நேரத்தை பார்த்தே இந்த தாக்குதல்கள் மிக திட்டமிட்டபடி நடந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அப்படியென்றால் எதற்கெடுத்தாலும் நாங்களே இவ்வாறான வன்முறைகளுக்கு இலக்காகுவார்களாக இருக்கின்றோம். இந்த நிலைமை மாறியாக வேண்டும், இதனை நாங்கள் தடுத்தாக வேண்டும். இலங்கை போன்ற ஒரு ஜனநாயக நாட்டிலே நாங்கள் இவ்வாறான செயல்பாடுகளுக்கு இடம் கொடுக்க முடியாது. எமது நாட்டை பொறுத்தளவிலே தொடர்ந்து பல்வேறு வன் செயல்களுக்கு முகம் கொடுத்த ஒரு நாடாக இருக்கின்றது. சுதந்திரத்துக்கு முன்னரும் அவ்வாறுதான், சுதந்திரத்துக்கு பின்னும் அவ்வாறுதான். தொடர்ச்சியாக எமது நாடுகள், எமது நாட்டிலே இவ்வாறான வன்முறைகளும் வன் செயல்களும் அடுத்து சில வருட இடைவெளிக்குள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த கால கசப்பான வரலாறாகவும் அது இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான வன் செயல்களிலே மிக மோசமாக பாதிக்கப்படுபவர்கள் சிறுபான்மை மக்கள். இந்த சிறுபான்மை மக்கள் இவ்வாறான பயங்கரவாதிகளின் இலக்குக்கு ஆளாகின்றார்கள். எமது மக்களை பொறுத்தளவிலே நாங்கள் மிகவும் இறைபக்தி கொண்டவர்கள், வன் செயல்களை முற்றாக வெறுப்பவர்கள், வன் செயலுக்கு இடமில்லை என்ற இடத்திலேதான் எமது மக்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதனை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவிகளை இலக்கு வைப்பது மிக மிக இலகு. அப்பாவிகள் நிராயுத பாணிகள். அப்பாவிகளுக்கு வன்முறை என்றால் எது என்று தெரியாது. ஆகவே அப்பாவிகளை இவ்வாறு இலக்கு வைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம். அதனை நாங்கள் எந்த வகையிலும் அனுமதிப்பதற்கு தயாராக இல்லை. ஆகவே இந்த உயிர்நீத்த ஞாயிறு தாக்குதல் என்பது இந்த நாட்டில் உள்ள பல்வேறு கசப்பான வரலாற்று பதிவுகளிலே இதுவும் ஒன்றாக மாறிப்போயிருக்கின்றது. 5 வருடங்கள் கடந்த பின்பும் கூட நாங்கள் இதை பற்றி இன்னும் கூட விசாரித்துக் கொண்டிருக்கின்றோம், விசாரணைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் எவ்வளவு காலத்திற்கு நாங்கள் இதனை செய்யப்போகின்றோம் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் அதற்கு எவரிடம் விடை கிடையாது. விசாரணைகள் செய்கின்றோம், விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் பலரை இது தொடர்பாக விசாரிக்க வேண்டியிருக்கின்றது என்றெல்லாம் சொல்லப்படுகின்றதே ஒழிய இன்னும் கூட இதன் சூத்திரதாரிகள் சட்டப்பிடிக்குள் சிக்கவில்லை. இதன் சூத்திரதாரிகளை இன்றும் கூட கைது செய்யப்படவில்லை என்பது ஒரு கசப்பான ஒரு வரலாறாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இதனை எந்த வகையிலும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. முற்றாக நாங்கள் வெறுக்கின்றோம். ஏனெனில் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தோம் என்ற வகையிலே எந்த இனத்தவர்கள் இவ்வாறான செயல்பாடுகளுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. நாங்கள் இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களாக லட்சக்கணக்கானோர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிறுபான்மை மக்கள் மீது இவ்வாறான செயல்பாடுகளை மேற்கொள்வது மிக மிக இலகு, மிக மிக சுலபம். ஏனெனில் சிறுபான்மை மக்கள் இவ்வாறான செயல்களுக்கு இலக்காகின்றார்கள். அதிலே ஒரு நல்ல உதாரணம் தான் இப்பொழுது நாங்கள் இந்த சபையிலே விவாதித்துக் கொண்டிருக்கும் இந்த விடயம். ஆகவே இவ்வாறான செயல்பாடுகளை ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையிலே நாங்கள் இலங்கையிலே அதை மீண்டும் அனுமதிக்க முடியாது. எமது ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். எமது நாட்டிலே இனங்களுக்கு மத்தியிலே சமத்துவம் இருக்க வேண்டும். இன்னும் அது மிக நெருக்கமாக இருக்க வேண்டும். அரசியல் செய்வதற்காக இவ்வாறு சிறுபான்மை மக்களை பலர் பயன்படுத்தியதை நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கின்றோம். நாட்டிலே ஒரு இனக்கலவரத்தை ஏற்படுத்தி இனக்கலவரத்தின் ஊடாக குளிர்காய்பவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இனக்கலவரத்தின் ஊடாக அரசியல் செய்பவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு மக்கள் மாத்திரமல்ல கடவுளும் அதற்கான தண்டனை வழங்குவார் என்பதிலே எவ்வித மாற்று கருத்துக்கு இடமில்லை, சந்தேகத்திற்கும் இடமில்லை. தர்மம் தலைத்து நிற்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக இவ்வாறான வன் செயலிலே ஈடுபவர்கள் தற்காலிக நன்மையை அல்லது தற்காலிக சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அவர்கள் சந்தித்தாலும் அனுபவித்தாலும் அது நிச்சயமாக நீடிக்கப் போவதில்லை. ஒவ்வொருவரும் தவறு இழைக்கும் போது, பிழை செய்யும் போது அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆகவே இதிலே இந்த உயிர்நீத்த ஞாயிறு தினத்திலே மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் மிளேச்சத்தனமான தாக்குதல், அந்த தாக்குதலின் சூத்திரதாரிகள் அது பின்னால் நிற்பவர்கள் அனைவரும் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அவர்களுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். இதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. எனவே அதை நாங்கள் எந்த வகையிலும் ஆமோதிப்பதற்கு தயாராக இல்லை. ஆகவே இழைக்கப்பட்டிருக்கும் இந்த குற்றச்செயலுக்கு, இழைக்கப்பட்டிருக்கும் இந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் நியாயத்தை வழங்க வேண்டும். அவர்களுக்கு நியாயத்தை வழங்குவதன் ஊடாகவே நாங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை மாத்திரமல்ல அவர்களை சாந்தப்படுத்துவதாக, சமாதானப்படுத்துவதாக, அவர்களுக்கு நீதி வழங்கியதாக அது அமையும். ஆகவே அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் இந்த விடயத்திலே இன்னும் மிக தீவிரமாக மும்முரமாக செயல்பட வேண்டும். காவல்துறையினர் இந்த விடயத்திலே இன்னும் அதிக அக்கறையோடு அதிக நாட்டத்தோடு அதனை மேற்கொள்ள வேண்டும். விசாரணைகளை தொடர்ந்து வைக்க நாங்கள் இடமளிக்க கூடாது. அது எமது நாட்டிற்கு அவப்பெயரை கொண்டு வருமே ஒழிய எந்த வகையிலும் நட்பெயரை கொண்டு வரப்போவதில்லை. நாங்கள் ஒப்புக்காக சொல்ல முடியும், விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது, விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, நாங்கள் இதனை செய்து வருகின்றோம், சரியாக செய்கின்றோம் என்றெல்லாம் நாங்கள் ஒப்புக்காக சொல்ல முடியும். ஆனால் அதனை எல்லோரும் நம்புவதற்கு தயாராக இல்லை. திருப்பி திருப்பி ஒரு விடயத்தை நாங்கள் எவ்வாறு சொல்ல முடியும்? அது சாத்தியமில்லை. ஆகவே நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கும் அவப்பெயரை எவ்வளவு சீக்கிரம் நாங்கள் அதனை முடிவுக்கு கொண்டு வர முடியுமோ, ஏற்பட்டிருக்கும் அவப்பெயரை எவ்வளவு சீக்கிரம் நாங்கள் அதனை துணை தெரிய முடியுமோ, அவ்வளவு சீக்கிரமாக அதனை நாங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் மாத்திரமே கடவுள் எம்மை மன்னிப்பார், இறைவன் எம்மை மன்னிப்பார்.
Honorable member, you have 2 more minutes.
இறைவன் எம்மை மன்னிப்பார். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். எவ்வாறு கிறிஸ்தவ மக்கள் துன்பத்துக்கு உள்ளாகினார்களோ, துன்பத்தையும் துயரத்தையும் சந்தித்தார்களோ, இந்த வன்செயலுக்கு முகம் கொடுத்தார்களோ, அதற்கு நிகராக இன்னும் ஒரு மக்கள் கூட்டம் இந்த நாட்டிலே துன்பத்துக்கும் துயரத்திற்கும் முகம் கொடுத்து வருகின்றார்கள். அதுதான் பெருந்தோட்ட பிரதேசங்களில வாழும், பெருந்தோட்டத்திலே தொழிலாளர்களாக சேவையாற்றிக் கொண்டிருக்கும் எமது தொழிலாளர்கள், மலையக தமிழர்கள், இவர்களும் கூட இதற்கு ஒப்பான ஒரு துன்பத்திலேதான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர்களின் அந்த செயல்பாடு ஒரு மறைமுகமான ஒரு தாக்குதலை அவர்களின் பொருளாதாரத்திலே, அவர்களின் வாழ்வாதாரத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றது. தொழிலுக்கேற்ற ஊதியம் இல்லாத ஒரு தன்மை மிக மோசமாக தோட்டப்புறங்களிலே இருக்கின்றது. தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள், அவர்களின் உழைப்பு மிக மோசமாக உறிஞ்செடுக்கப்படுகின்றது. ஆனால் அதற்கான ஊதியத்தை தோட்ட முதலாளிமார்கள், கம்பெனிக்காரர்கள் வழங்குகின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பினால் நிச்சயமாக இல்லை என்ற ஒரு பதில் வரும். இப்பொழுது சம்பள பிரச்சனை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தோட்ட தொழிலாளர்கள் தங்களது சம்பளத்தை உயர்த்துங்கள் என்ற கோஷத்தோடு வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே தோட்ட தொழில்துறையை பொறுத்தளவிலே மிக உச்சக்கட்ட லாபத்தை ஈட்டும் ஒரு தொழில்துறையாக இருக்கின்றது. அவ்வாறு லாபம் ஈட்டும் ஒரு தொழில்துறையை சார்ந்த தொழிலாளர்கள் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ளவோ
அல்லது டைம் இஸ் ஆஃப் வைண்ட் அப் ப்ளீஸ்
சம் மோர் டைம் ப்ளீஸ் அதே போல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டிய அவசியமும் கிடையாது. முதலாளிமார்கள் மனசாட்சியோடு செயல்பட்டால், தோட்ட கம்பெனிகள் மனசாட்சியோடு செயல்படுபவர்களாக இருந்தால், ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தொழிற்சங்க போராட்டங்களும் நடைபெறுவதற்கு முன்பதாகவே அவர்கள் அழைப்பித்து இப்பொழுது நாங்கள் தோட்ட தொழில்துறையிலே உச்சக்கட்ட லாபத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம், உங்களின் சம்பளத்தை நீங்கள் எதிர்பார்த்ததற்கு அதிகமாகவே நாங்கள் வழங்கப் போகின்றோம் என்ற செய்தியை சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லாமல் எப்பொழுது அரசாங்கத்திலே இருந்து தோட்டங்கள் கம்பெனிக்காரர்களுக்கு வழங்கப்பட்டதோ 1992 அன்றிலே இருந்து இன்று வரையிலும் அவர்கள் நஷ்டம் நஷ்டம் என்ற கோஷத்தை தான் போட்டுக் கொண்டிருக்கின்றார்களே ஒழிய எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் தோட்டங்கள் லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர் என்று சொல்வதில்லை. இதிலே இருந்து நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலேயே தோட்டங்கள் நஷ்டத்திலே இயங்குமாயின் இவர்களால் எவ்வாறு 1992 இருந்து இன்று வரையிலும், அதாவது 32 ஓரிரு வருடங்கள் கிடையாது, 32 தொடர்ச்சியாக நஷ்டம் நஷ்டம் என்ற அந்த கோஷத்தோடு எவ்வாறு இவர்களால் தோட்டங்களை நடத்த முடிகின்றது? அப்படி என்றால் எங்களை பைத்தியக்காரர்கள் என்று இவர்கள் நினைக்கின்றார்களா, அல்லது எம்மை ஏமாளிகள் என்று நினைக்கின்றார்களா இந்த கம்பெனிக்காரர்கள், அல்லது இவர்களை ஏமாற்ற முடியும், நாங்கள் எது சொன்னாலும் அதனை நீ கேட்க வேண்டும் என்ற இடத்திலே இருந்து இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கலாம் என்ற கேள்வியை நான் இந்த உச்ச சபையிலே கேட்க விரும்புகின்றேன். ஏனெனில் ஒவ்வொரு முறையும் இவர்கள் இந்த சம்பள பேச்சுவார்த்தையை எடுபடும் போதெல்லாம் இதனை சொல்லுகின்றார்கள். ஆகவே தோட்ட தொழிலாளர்களின் பொறுமையை சோதிக்காதீர்கள். தோட்ட தொழிலாளர்களின் அவர்களின் அந்த அமைதி தன்மையை சோதிக்காதீர்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்லுவோம், அதற்கு நிகராக அப்பாவி தோட்ட தொழிலாளர்கள் மிரண்டு எழுந்தால் உங்களால் அதனை சமாளிக்க முடியாமல் போய்விடும். ஏனெனில் உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லாத ஒரு நிலைமை, அவர்களை வஞ்சிக்கும் ஒரு தன்மை. ஆகவே தோட்ட தொழிலாளர்களின் இந்த நியாயமான கோரிக்கையை, இந்த நியாயபூர்வமான கோரிக்கையை நீங்கள் உச்சக்கட்ட பரிசீலனையாக மேற்கொண்டு அவர்களுக்கான அதிகபட்ச சம்பள உயர்வை வழங்க வேண்டும் என்பதை நான் இந்த உயரிய சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். வரவு செலவு திட்டத்தின் போது அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் தோட்ட தொழிலாளின் சம்பளம் ஒரு நாள் சம்பளம் 1700 ரூபாயாக இருக்க வேண்டும் என்று
கௌரவ அமைச்சர் அவர்களை
ஒரு பரிந்துரையை முன்வைத்தார் கம்பெனிக்காரிடம். அந்த பரிந்துரையை அவர்கள் கேட்டுக்கொள்வதாக இல்லை தெரியவில்லை, செவிசாய்ப்பதாக தெரியவில்லை. ஆகவே அவர்கள் இணங்கினாலும் இணங்காவிட்டாலும் சம்பள நிர்ணய சபையின் ஊடாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்று நான் இந்த உயரிய சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே ஒன்று, முதலமைச்சர் சம்மேளனம் இந்த சம்பள பிரச்சனை தொடர்பாக அவர்களாகவே முன்வந்து நியாயமான சம்பளத்தை வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் சம்பள நிர்ணய சபையின் ஊடாக அவர்களின் ஒப்புதல் இருக்கோ இல்லையோ நாங்கள் அதை பொருட்படுத்தாமல் சம்பள நிர்ணய சபையின் ஊடாக தோட்ட தொழிலாளர் சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு 1700 ரூபாய்க்கு குறைவான சம்பளத்தை பெற்றுக் கொள்வதற்கு தோட்ட தொழிலாளர்கள் தயாராக இல்லை. அதை விட அதிகமான சம்பளத்தை இப்பொழுது எதிர்பார்த்துக்
கொண்டிருக்கின்றார்கள்.
அரசாங்கம் மாத்திரமல்ல சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினரும் நீதியாக செயல்படும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பம் அளித்த அவை தலைவர் அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
எட்ட நமையை தியேட்டர் அசே.